ஓம் சாந்தி. முரளி தேதி 25/7/2026 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே தன்னுடன் சேர்ந்து முழு உலகத்தினரையும் கல்பத்தருவாக, அதாவது புதியதாக ஆக்குவதற்காக வந்துள்ளீர்கள். நினைவின் மூலம்தான் காயக்கல்பம், அதாவது எப்போதும் ஆரோக்கியம் நிறைந்த உடல் உருவாகும். கேள்வி: நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசி ஆவதற்கான விதி எது? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஜீவதானம், அதாவது வாழ்க்கை தானம் கிடைக்கிறது எப்படி? பதில்: நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆவதற்காக கண்டிப்பாக இறக்க வேண்டும். நான் உங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என பாபா சொல்கின்றார். உங்களுடைய இந்த தேகத்தை அழித்து மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன். இதுவே உண்மையான வாழ்க்கை தானமாகும், அதாவது உயிர் பிச்சையாகும். இதற்காகவே இந்த மகாபாரத சண்டையாகும். அதில் அனைத்தும் விநாசமாகும். பிறகு ஆத்மாக்கள் தூய்மையடைந்து வீடு திரும்பி செல்வார்கள். பிறகு ஸ்வர்கத்திற்கு வருவார்கள். பாடல்: மாதா ஓ மாதா, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் வரியை கேட்டீர்கள். ஜகதம்பாவின் மகிமை கேட்டீர்கள். ஜகதம்பா இங்கே பாரதத்தில்தான் புகழ் பாடப்படுகின்றார். ஜகதம்பா இருக்கின்றார் என்றால் ஜகத்பிதாவும் கண்டிப்பாக இருப்பார். ஜகதம்பா என சரஸ்வதியை தான் சொல்கின்றனர். உண்மையில் அவருடைய பெயர் ஒன்றுதான் இருக்க வேண்டும். உங்களுடைய பெயரும் ஒன்றுதான் இருக்கிறதல்லவா? இரண்டு மூன்று பெயர்கள் இல்லை. இப்போது ஜகதம்பாவை சாக்காரத்தில் காட்டுகின்றனர். சரீரதாரியாக உள்ளார். ஜகத்பிதாவும் இருக்கின்றார். அவர் ஜகத்பிதா என அழைக்கப்படுகின்றார். முழு உலகத்திற்கும் அம்பா இருப்பது போல் முழு உலகத்திற்கும் தந்தையாகவும் இருக்கின்றார். கண்டிப்பாக இருவருமே இங்கே இருப்பார்கள். இருவரின் பெயர்களும் சொல்லியிருக்கிறேன். இருவரும் பிரஜாபிதா மற்றும் பிரஜா மாதா ஆவர். இப்போது சிவபாபா இன்னொரு ஜகத்பிதா என சொல்லப்படுகின்றார். அவர் அனைவரின் ஆத்மாக்களின் பிதாவாக இருப்பவர். அவர் பெயரே பரம்பிதா, பரம் ஆத்மா, சிவன் என்பதாகும். வெறும் ஈஸ்வரன் அல்லது பரமாத்மா என சொல்லக்கூடாது. அவருடைய பெயர் உருவம் என்பது உண்டல்லவா? அவர் இறை தந்தை என சொல்லப்படுகின்றார். ஒருவர் ஆத்மாக்களின் தந்தை, மற்றவர் சாக்கார மனித ஆத்மாக்களின் தந்தை மற்றும் மம்மா. சிவன் ஆத்மாக்களின் பிதா ஆவார். அவர் என்னுடைய தந்தை என ஆத்மா சொல்கிறது. பிறகு ஆத்மாவுக்கு இந்த சாக்கார சரீரம் கிடைக்கும் போது பிரம்மா பாபா என சொல்கின்றோம். அப்போது இரண்டு தந்தையர் என ஆகிவிட்டனர். பதீத பாவனா வாருங்கள் என அனைவருமே கூக்குரலிடுகின்றனர் எனும் போது இரண்டு தந்தையர்கள் ஆகிவிடுகின்றனர். சிவபாபா படைப்பவர் ஆவார். புதிய உலகை படைக்கின்றார். ஆக முதலில் பிரம்மாவை படைக்க வேண்டும். விஷ்ணுவையோ அல்லது சங்கரரையோ ஒருபோதும் பிரஜாபிதா என சொல்வதில்லை. பிரம்மாவைதான் பிரஜாபிதா என சொல்கின்றோம். ஆக சிவபாபா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றார். நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என சொல்கின்றனர். சிவபாபா இவருக்குள் பிரவேசமாகி தத்தெடுத்துள்ளார். அவர்தான் ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துகின்றார். ஆத்மாதான் தூய்மையற்று இருக்கிறது. இதன் காரணமாக சரீரமும் தூய்மையற்றதாக கிடைக்கிறது. தங்கத்தில் வெள்ளி, தாமிரம், இரும்பு ஆகியவற்றை கலக்கின்றனர். அதுபோல் ஆத்மாவுக்குள்ளும் கலப்படம் ஏற்படுகிறது. உண்மையில் ஆத்மா தூய்மையாக முக்தி தாமத்தில் வசிப்பதாகும். அங்கே சிவபாபாவும் வசிக்கின்றார். இப்போது சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா, ஒருவரை தந்தை இன்னொருவரை தாதா என சொல்கின்றோம். அனைத்து மனிதர்களும் சிவபாபாவின் குழந்தைகள் என நீங்கள் அறிவீர்கள். சிவ வம்சத்தவர். பின்னர் பிரம்மா குமார் குமாரிகள் சிவபாபா மற்றும் பிரம்மா ஒன்றாக இருக்கின்றனர். சிவபாபா இவருக்குள் வீற்றிருக்கின்றார். நம்மை பிராமணர் ஆக்கி மனிதனை தேவதை ஆக்குவதற்காக ராஜயோகம் கற்பிக்கின்றார். தேவதைகள் சத்யுகத்தில் இருக்கின்றனர். தேவதைகளை பதீத பாவனர் ஞான கடல் என சொல்லப்படுவதில்லை. அவர்களை பாபா எனவும் சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். விஷ்ணுவின் ரூபமே லக்ஷ்மி நாராயணர். இதனை மனிதர்கள் அறியவில்லை. பக்தி செய்பவர்களுக்கு இரண்டு தந்தையர் கண்டிப்பாக உண்டு. சத்யுகத்தில் ஒரு தந்தை இருப்பார். அங்கே ஓ பரம்பிதா பரமாத்மா, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே வாருங்கள் என சொல்வதில்லை. அங்கே தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அவர்கள் ஓ இறை தந்தையே, விடுவிப்பவரே என சொல்ல மாட்டார்கள். அங்கே பதீத பாவனரை அழைக்கும்படியாக யாரும் தூய்மையற்றவர்களாக துக்கமிக்கவர்களாக இருக்க மாட்டார்கள். பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தன என நீங்கள் அறிவீர்கள். பின்னர் 1250 வருடங்களுக்கு பிறகு ராமர் சீதையின் ராஜ்யம் ஏற்படும். தந்தை உறுதிப்படுத்தி சொல்கின்றார், சத்யுகம் திரேதாயுகங்களில் நீங்கள் 21 பிறவிகள் எடுத்தீர்கள். பிராமணர், தேவதைகள், சத்திரியர்கள் என பாரதத்தில் தான் ஆகின்றனர். தந்தை வந்து பழைய உலகை புதிய உலகமாக ஆக்குகின்றார், புதுப்பிக்கின்றார். காய கல்ப தரு, அதாவது முதுமையிலிருந்து இளமையாக ஆக்குகின்றார், அமரர்களாக ஆக்குகின்றார். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை அமரலோகத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார். பாரதம் அமரலோகமாக இருந்த போது தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ஏனியில் இறங்கி இறங்கி வந்து மரணலோகத்தின் எஜமானர்களாக ஆகியுள்ளனர். எங்கள் பாரதம் என சொல்கின்றனர் அல்லவா? ஆக பிரஜைகளும் கூட எஜமானர் என ஆகிவிட்டனர் அல்லவா? நீங்களும் எங்கள் பாரதம் என சொல்வீர்கள். நாம் பாரதத்தின் எஜமானர்களாக இருந்தோம். ஆனால் இப்போது நரகவாசி. தேவதைகள் நாங்கள் ஸ்வர்கவாசிகள் என சொல்வார்கள். நீங்களும் கூட ஸ்வர்கவாசிகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளை அனுபவித்து நரகவாசி ஆகியுள்ளீர்கள். இங்கே பாரதத்தில்தான் சிவபாபா ஜென்மம் எடுக்கின்றார். சிவராத்திரியும் சிவ ஜெயந்தியும் பாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். அவருடைய காலத்தை பற்றியும் சொல்கின்றனர். இன்ன சமயத்தில் தாயின் கர்ப்பத்தில் பிறவி ஏற்பட்டது என்று. சத்யுகத்தில் கண்டிப்பாக தாயின் கர்ப்பத்தில் பிறவி எடுத்திருப்பார். கிருஷ்ண ஜெயந்தி சத்யுகத்தின் புதிய உலகத்தில் ஏற்படுகிறது. பிறகு மறு பிறவிகளில் வரத் தொடங்கினார். பாபா வெறும் ஒருவருடைய விஷயத்தை மட்டும் கூறவில்லை. கிருஷ்ணபுரியே விஷ்ணுபுரி. ராஜாக்கள் கீழே இறங்கும்போது ராஜ்யமும் இறங்குகிறது. அதில் ராஜா, ராணி, பிரஜைகள் என அனைவரும் வந்துவிடுகின்றனர். சந்திர வம்சத்தின் ராஜ்யம் இருக்கும்போது சூரிய வம்சத்தின் ராஜ்யம் கடந்து முடிந்து விட்டது. மாற்றம் அடைந்து சந்திர வம்சத்தினருக்கு கிடைக்கிறது. பிறகு வைஷ்ய வம்சத்தவருக்கு கிடைக்கிறது. நாம் பிராமண குலத்தவர், உச்ச குடுமை போன்றவர்கள் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குடுமைக்கு மேலே இருப்பவர் தந்தை. நாம் முதலில் பிராமணராக இருந்தோம், பிறகு சூத்ரராக அதாவது பாதமாக அதாவது காலடியாக ஆகினோம். பாதத்திலிருந்து ஒரே அடியாக குடுமையாக ஆகிறோம். முதலில் சுபாபா, பிறகு குடுமி. அதாவது நாம் பாபா உங்களை பிராமணராக உருவாக்குகின்றார். இப்போது நீங்கள் சுபாபாவை பாபா பாபா என சொல்கின்றீர்கள். இந்த கணக்கில் பேரன் பேத்திகளாக ஆகிவிட்டீர்கள். நாம் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமண பிராமணிகள் என நீங்கள் அறிவீர்கள். நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். சகோதரன் சகோதரி இடையே குற்ற பார்வை அதாவது தீய நோக்கம் இருக்க முடியாது. எவ்வளவு அளவற்ற குழந்தைகள் அனைவரும் பாபா என சொல்கின்றனர். ஆக இவ்வளவு பேர் பொய்யானவர்களாக ஆக முடியாது. அனைவரின் தந்தை அதே நிராகார சிவன் மற்றும் சாக்காரமானவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். அவ்வளவுதான். ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதரன் சகோதரியாக உள்ளனர். நீங்கள் கண்டிப்பாக தூய்மையானவராக ஆக வேண்டும். கணவன் மனைவி எப்படி தூய்மையாக ஆவது? அதற்காக இந்த யுக்தி நாடகத்தில் பதிவாகி உள்ளது. இங்கே பிரம்மா குமார் குமாரிகள் மட்டுமே உள்ளனர். சூத்ர குமார் குமாரி யாரும் இல்லை. அவர்கள் பதீதர்கள், சூத்ரர்கள், கீழான புத்தி உடையவர்கள். ஏனெனில் பாபாவை தெரியாது. ஓ இறை தந்தையே என சொல்கின்றனர். நல்லது. அவருடைய தொழிலை பற்றி தெரியுமா? பெயர், ரூபம், தேசம், காலத்தை பற்றி கூறுங்கள். அவரது வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள். தெரியாது என்றால் நாஸ்திகர்களாகிவிட்டனர். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை பற்றி தெரியாது. அது தூய்மையற்ற உலகமாகும். சத்யுகம் தூய்மையான உலகம், கலியுகம் தூய்மையற்ற உலகம் என சொல்லப்படுகிறது. இந்த சமயம் முற்றிலும் தமோ பிரதானமாக உள்ளது. இது கொடுமையான நரகம் எனப்படுகிறது. இதனுடைய நிலைகளும் மாறுகின்றன. துவாபரயுகத்திலிருந்து நரகமாக ஆகத் தொடங்குகிறது, பிறகு வளர்ச்சி அடைகிறது. பக்தியும் கூட முதலில் சத்தோ பிரதானமாக கலப்படமற்றதாக இருந்தது, பிறகு சத்தோ ரஜோ தமோ ஆகிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம், மூன்று சாலைகள் சந்திக்கும் இடத்தை முச்சந்தி என்பார்கள். அங்கே எண்ணெய் முதலானதை ஊற்றி தலை வணங்குவார்கள். இப்போது சிவபாபாவின் பூஜை எங்கே? முச்சந்தி பூஜை எங்கே? இது தமோ பிரதானமான பக்தி என சொல்லப்படுகிறது. நீருக்கும் கூட பூஜை செய்கின்றனர். பதீத பாவனி கங்கை என நிறைய பாடுகின்றனர். இப்போது பதீத பாவனர் யார்? நீரோட்டம் உள்ள கங்கை எப்படி பதீத பாவனி ஆக முடியும்? அது நீரல்லவா? தந்தை பதீத பாவனர் ஆவார். சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் கொண்டாடுகின்றனர் எனும் போது கண்டிப்பாக பாரதத்தில் தான் வந்திருப்பார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக தேவதையாக ஆக்குவதற்காக பிரம்மாவின் தேகத்தில் வந்து மனிதர்களை தேவதைகளாக்குகின்றார். இங்கே நீங்கள் வருவதே தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆவதற்கு. உங்களுக்கு எப்படி இரண்டு பூஜை உள்ளனவோ அதுபோல் அவர்களுக்கும் இரண்டு பூஜைகள் தான் இருக்கும். நான்கு எட்டு புஜங்கள் உள்ள மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதனை அலங்காரமாக காட்டிவிட்டனர். இல்லறத்தை காட்டுவதற்காக சத்துர்புஜங்களை அதாவது நான்கு கரங்களை காட்டியுள்ளனர். விஷ்ணுபுரி என்பது லக்ஷ்மி நாராயணபுரிக்கு சொல்லப்படுகிறது. வைஷ்ணவர் எனும் வார்த்தை விஷ்ணுவிலிருந்து வெளிப்பட்டதாகும். தேவதைகள் வைஷ்ணவர்களாக இருந்தனர். வல்லபாச்சாரி வைஷ்ணவர்கள் சைவ உணவு உண்பவர்கள் ஆவர். அவர்கள் நிர்விகாரிகளாக எதுவும் இருப்பதில்லை. அவர்களுடைய மாளிகைகள் பெரிது பெரிதாக இருக்கும். வைஷ்ணவர்கள் என்பதன் அர்த்தத்தையே புரிந்து கொள்ளவில்லை. விஷ்ணுபுரியில் வசிப்பவர்கள் வைஷ்ணவர்கள் எனப்படுகின்றனர். தூய்மையானவர்கள் வைஷ்ணவர்கள் எனப்படுவார்கள். ராதா கிருஷ்ணருக்கு தனி கோவிலும் லக்ஷ்மி நாராயணனுக்கு தனி கோவிலும் கட்டிவிட்டார்கள். அவர்களுக்குள் என்ன வித்தியாசம் உள்ளது என பாரதவாசிகளுக்கு தெரியவே தெரியாது. ராதா கிருஷ்ணரே லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றனர். இது யாருக்கும் தெரியாது. அது குழந்தை பருவத்தின் ரூபம், இது பெரியவர்களின் ரூபம். லக்ஷ்மி நாராயணரின் சிறு வயதின் படங்கள் ஏதும் இல்லை. லக்ஷ்மி நாராயணரை சத்யுகத்திலும் ராதா கிருஷ்ணரை துவாபரிகத்திலும் எடுத்து சென்று விட்டனர். இப்போது நீங்கள் படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள். பாபா மரத்தின், அதாவது கல்ப விருஷத்தின் ரகசியத்தை கூட புரிய வைக்கின்றார். நாடகத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். சங்கராச்சாரியார் கலியுகத்தில் வருவார் என மரத்தை பார்க்கும் போது புரிந்து கொள்வார்கள். சந்நியாசிகளின் ராஜ்யம் சத்யுகத்தில் இருக்க முடியாது. அனைவருமே பகவானின் குழந்தைகள் என்றால் ஸ்வர்கவாசிகளாக இருக்க வேண்டும். ஆனால் அனைவருமே ஸ்வர்கவாசிகள் ஆவதில்லை, தேவதைகள் மட்டுமே ஆவார்கள். இப்போது நீங்கள் பிராமண வம்சத்தவர் ஆகியுள்ளீர்கள். பிறகு தேவதைகள் ஆகப் போகிறீர்கள். கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவருமே பிரம்மா குமார் குமாரிகள் என நீங்கள் அறிவீர்கள். பாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைகள், பிராமணர்கள் என இரு பாலாரும் சொல்கிறீர்கள். இவர்கள் பாப் தாதா, ஆதி தேவன் பிரம்மா மற்றும் ஷுபாபா. நாம் பிரம்மா பாபா மற்றும் ஷுபாபாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். நாம் ஷுபாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகிறோம். ஷுபாபா நம்முடைய தந்தையாக உள்ளார், பதீத பாவனராக உள்ளார், குருவாகவும் உள்ளார். இப்போது இது சங்கம யுகம், தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாவதற்கான சந்திப்பு. பதீத பாவனரின் மூலமே தூய்மையடைகின்றனர். சங்கமயுகத்தில் நதிகள் மற்றும் கடலின் சந்திப்பு ஏற்படுகிறது, நதிகளின் சந்திப்பு ஏற்படுவதில்லை. இப்போது ஞான கடல் மற்றும் ஆத்மாக்களாகிய உங்களின் சந்திப்பு நடக்கிறது. நீங்கள் ஞான கடலிடம் வந்துள்ளீர்கள். ஞான கங்கையாகிய நீங்கள் ஞான கடலிடமிருந்து வெளிப்படுகிறீர்கள். நீங்கள் ஞான ஸ்நானம் செய்வித்து தூய்மையாக்குகிறீர்கள், யோகம் கற்றுத்தருகிறீர்கள். சாக்காரத்தின் அறிமுகத்தை கொடுத்து நீங்கள் இங்கே சந்திப்பதற்காக அழைத்து வருகிறீர்கள். இந்த சமயத்தில் நீங்கள் சாகரத்தின், அதாவது கடலின் அறிமுகத்தை கொடுத்து நீங்கள் இங்கே சந்திப்பதற்காக அழைத்து வருகிறீர்கள். இந்த சமயத்தில் நீங்கள் பிராமணர்கள் ஆகும் போது உங்களுக்கு மூன்று தந்தையர் இருக்கின்றனர். லௌகீக தந்தையும் இருக்கின்றார், பிரஜாபிதாவும் இருக்கின்றார், பிறகு ஷுபாபாவும் இருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இரு தந்தையர் இருப்பார்கள், சத்யுகத்தில் ஒரு தந்தை இருப்பார். இவை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். இப்போது உங்களுடைய ஆத்மா சொல்கிறது, என்னுடையவர் ஒரு ஷுபாபா, வேறு யாரும் இல்லை. நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு ஷுபாபா என்கின்றனர். அவருடைய நினைவின் மூலமே தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக வேண்டும். அவர் நம்முடைய தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமாக இருக்கின்றார் என ஆத்மாவுக்கு தெரியும். நம்முடைய ஆத்மாவை தந்தை அழைத்து செல்ல வந்துள்ளார். பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி தூய்மையாக்குகின்றார். உங்களை அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசி ஆக்குவதற்காக கண்டிப்பாக இறந்து போக வேண்டியுள்ளது அல்லவா? உங்களுடைய இந்த தேகத்தை அழிக்க வைத்து மற்றபடி ஆத்மாக்களை அழைத்து செல்வேன். உங்களுக்கு வாழ்க்கை தானம், அதாவது உயிர் பிச்சை கொடுக்கிறேன் என தந்தை சொல்கின்றார். இது மகாபாரத சண்டை அல்லவா? அனைவரின் விநாசமும் ஆகப் போகிறது. இல்லாவிட்டால் எப்படி அழைத்து செல்வேன்? ஆத்மாக்களை தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்வேன். அது சாந்தி தாமமாகும். சத்யுகம் வரும்போது கலியுகம் கண்டிப்பாக விநாசமாகும். அதற்காக மகாபாரத சண்டை புகழ் வாய்ந்ததாகும். அது மூழ்வதும், அதாவது மகாபாரத சண்டை ஆரம்பிப்பதும் சங்கம யுகத்தில். அப்போது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞான கடலில் நீராடி தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, விஷ்ணுபுரிக்கு செல்வதற்காக பக்குவமான வைஷ்ணவர்களாக, அதாவது தூய்மையானவராக ஆக வேண்டும். நரகத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து புத்தியின் தொடர்பை ஸ்வர்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும். வரதானம், ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஒரே சீரான நிலையின் மூலம் எப்போதும் தடையற்ற நிலையை அடையும் நிவாரண சுரூபம் ஆகுக. ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஒரே சீரான நிலையின் மூலம் எப்போதும் தடையற்ற நிலையை அடையும் நிவாரண சுரூபம் ஆகுக. விளக்கம், எப்போதும் ஒரு தந்தையின் மீதான ஈடுபாடு, தந்தையின் கடமையின் மீதான லட்சியத்தில் அந்த அளவு மூழ்கியிருப்பது என்றால் உலகில் எந்த ஒரு பொருளோ அல்லது மனிதர்களோ இருக்கிறார்கள் என்ற அனுபவமே ஏற்படக்கூடாது. இத்தகைய ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஏக்ரஸ் நிலையில் வாழும் குழந்தைகள் எப்போதும் நிர்விக்னமாகி முன்னேறும் கலையின் அனுபவத்தை பெறுகிறார்கள். அவர்கள் காரணத்தை மாற்றி நிவாரண வடிவமாக ஆக்குகிறார்கள். காரணத்தை கண்டு பலவீனமடையாமல் நிவாரண சொரூபமாக மாறிவிடுகிறார்கள். ஸ்லோகன், புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இருக்கும் மகிழ்ச்சி குறுகிய காலமே. புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இருக்கும் மகிழ்ச்சி குறுகிய காலமே. அவ்யக்தேஷாரே, ஜுவாலா சொரூப ஸ்தித்தியில் இருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். ஜுவாலா ஸ்வரூப ஸ்தித்தியின் அனுபவத்தை பெறுவதற்கு நிரந்தர நினைவின் ஜுவாலா பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான எளிய வழி எப்போதும் உங்களை சாரதி, அதாவது இயக்குனர் மற்றும் சாட்சி என்று உணர்ந்து செயல்படுங்கள். ஆத்மா இந்த ரதத்தின் சாரதியாகும். இந்த நினைவு தானாகவே இந்த தேகம் என்ற ரதத்திலிருந்து அல்லது பலவகையான தேக உணர்விலிருந்து உங்களை விடுபட்டவராக ஆக்குகிறது. உங்களை சாரதியாக உணர்வதால் அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். சூக்ஷ்ம சக்திகளான மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகியவையும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். ஓம் சாந்தி.